புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை ரெட்ஹில்ஸ் நிலவன்பா ஆர்கானிக் ஃபார்மின் நிறுவனர் திருமதி மேகலா சண்முகம் அவர்கள் வழங்கும் கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்த உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
என்னோட பேர் வந்து மேங்களா சண்முகம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் பிளஸ் கவு ஃபார்மிங் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். கவு ஃபார்மிங்னா நீங்க யூஸ்வலா எடுத்துக்கிறதுன்னு எடுத்தோம்னா, நம்ம எல்லாம் ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து கிராஸ் அந்த மாதிரி பிரீடு இல்லாம நம்ம வந்து கம்ப்ளீட்டா நாட்டு மாடு மட்டுமே வளர்த்துட்டு இருக்கோம். அது நாட்டு மாடுல பாத்தீங்கன்னா பிரீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்த் இந்தியன் பிரீடும் வளர்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்துல நம்மளோட தமிழ்நாட்டு பிரீடான காங்கேயம் வந்து ஸ்பெசிஃபிகேஷனா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நார்த் இந்தியன் பிரீடுன்னு பாத்தீங்கன்னா கேர்ஸ் சாஹிவாஸ் காங்கிரஸ் அந்த மாதிரி உள்ள பிரீட்ஸ் வளர்க்கிறேன். அந்த காங்கேயம்ல எதனால அது ஒரு ஆர்வம்னா, நம்ம தமிழ்நாட்டோட மாடுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. ஏன்னா அதுக்கோட மில்கிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி லாக்டேஷன் பீரியட் ரெண்டுமே கம்மி. அப்படி இருக்கிற பால்ல வந்து அதிக திறன் இருக்கிறதா சொல்றதுனால, ஸோ இந்த ஆயுர்வேதா சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து பர்டிகுலரா இதை கேட்கறதுனால இது நம்ம கிட்ட மோர் தென் ஒரு 40 மாடுக்கு மாடா வளர்த்துட்டு இருக்கேன். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா எடுக்கிற மற்ற பிராண்ட் நெய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பால்ல எடுக்கக்கூடிய கான்செப்ட். அது எந்த பிராண்டா இருந்தாலுமே அதுல சென்ட்ரல் அதுல வந்து இந்த பிலோனா ப்ரொசீஜர்னு எழுதலனா அப்படின்னா அது தயிர் போட்டு எடுத்ததா கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது அந்த அந்த நெய்க்கும் டால்டா மற்ற இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. இப்படி அதாவது தயிர் போட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகி புளிக்க வச்சு இதுல இருந்து எடுக்கக்கூடிய நெய்களுக்கு மட்டுமே அந்த மகத்துவம் இருக்கும். அந்த நெய் வந்து நாட்டு மாட்டோட இதா இருந்துச்சுன்னா மிக சிறந்த வேல்யூஸ் இருக்கு. நெய்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெய் வந்து வெறுமனா அது ஃபுட் ப்ராடக்டை தாண்டி அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனாலதான் நெய்க்கும் தேனுக்கும் எக்ஸ்பைரின்ற ஒரு விஷயமே இல்லை. அது வந்து ஒரிஜினலா இருக்கும் போது ஒரிஜினலா இந்த மாதிரி தயிரும் தயிர்ல இருந்து நெய் தயிர்ல இருந்து மோர் மோர்ல இருந்து வெண்ணெய் வெண்ணில இருந்து நெய் இந்த ப்ரொசீஜர்ல எடுக்கும் போது கண்டிப்பா அதுக்குரிய பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைச்சே ஆகும். நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வாங்குறவங்க ரிப்பீட்டடா வாங்கும் போது என்ன விஷயத்துக்கு வாங்குறீங்க இதெல்லாம் சால்வ் ஆயிருக்குன்னு கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஆர்த்ரைட்டிஸ், ட்ரை ஐஸ், ட்ரை ஸ்கின், அல்சர், அசிடிட்டி, தைராய்டு அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா குழந்தைங்களுக்கு நம்மளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடல, அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு எந்த கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம். அதுல ஒமேகா 3 அதிகமா இருக்கிறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
பால் அப்படிங்கிறப்ப பால்ல பொதுவா என்னென்ன மாதிரியான சத்துக்கள் வந்து இருக்குது, மனிதனுடைய உடலுக்கு மனிதனுடைய உடலுடைய ஆரோக்கியத்துல பாலுடைய பங்கு என்ன மேடம்?
நீங்க பாத்தீங்கன்னா பால்ல வந்து விட்டமின் ஏன்றது இருக்கு. ஸோ அது பாலா குடிக்கும் போதும் கிடைக்கும், பாலை தாண்டி அதை தயிரா இன்னும் பண்ணும்போது அதுல கால்சியம் அதிகமா இருக்கும். ஒரு 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 கப் பாலை விட ஒரு கப் தயிருக்கு வந்து அதிக கால்சியம் கண்டென்ட் இருக்கு. இதை தவிர்த்து அந்த தயிர் வந்து உங்களுக்கு அந்த ஆடை படிஞ்சு அதுல வந்து அதையோட நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்துக்கள் அதாவது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இல்லாது குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ இது எலும்பு தேய்மானம் வரவிடாம இருக்கிறதுக்கு மிக சிறந்த விஷயமா இருக்கும். அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள்ல அதிக கலப்படம் இல்லாம சாப்பிடும் போது, அதாவது அரிசி இப்ப என்னைக்காவது யூஸ் பண்ற ஒரு பொருளா இருக்கும் போது அதை தவிர்த்து இந்த பாலுன்னும் போது டெய்லி நம்ம காலையில காலையிலயோ ஈவினிங்கோ நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கண்டினியூஸா எடுக்கிற பால்னால நம்மளுக்கு கால்சியம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அது நல்ல நல்ல விஷயமா இருக்கிற ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மாடா இல்லாத இருக்கும் போது அதுக்குரிய தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். விட்டமின் ஏல உங்களுக்கு கண் பார்வையில இருந்து முடி வளர்ச்சியில இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாம்.
இப்ப பொதுவா பசு பால் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது பசுமாடு தான். அந்த பசுமாடுல பால் கறக்குறது அப்படிங்கிறப்ப என்னென்ன மாதிரியான முறைகள்ல அந்த பாலை வந்து நம்ம எடுக்கிறோம், அதுல என்னென்ன விதமான பயன்பாடுகளுக்கு அந்த பாலை நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம் மேடம்?
சார், இப்ப பசு மாட்டுல இருந்து பால் கறக்குறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கை கறவை தான். ஸோ அப்படி கை கறவை பண்ணா மட்டுமே தான் மாடுகளுக்கு வழியை கூட நம்மளால உணர முடியும். மிஷின் எத்தனையோ பண்ணைகள்ல மிஷின் வாங்குறாங்க. அது எதனால வாங்குறாங்கன்னா ஆள் பற்றாக்குறை, அது ஒண்ணு வரமாட்டாங்க. அதே நம்ம டே டு டே லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி வந்து எங்க பண்ணையில நாங்க கறக்குறது கை கறவை தான், மிஷின் இது வரைக்கும் போட்டு கறக்குறது இல்லை. ஏன்னா மேபி அந்த பெரிய பெச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரி இருக்கும் போது அது ஒரே டைம்ல 10 லிட்டர் 15 லிட்டர் கொடுக்கலாம், 20 லிட்டர் கூட கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மிஷின் யூஸ் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. நம்மளுக்கு மில்கிங் கெப்பாசிட்டி அதிகமாலாம் கிடையாது. அதுவும் இல்லாம மாடுகளோட எந்த விதமும் பாதித்திடக்கூடாதுன்னு நம்ம கை கரை தான் பண்றோம். இந்த மாடு இந்த அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாலுங்கும் போது எடுத்துட்டீங்கன்னா பாலை வந்து நம்ம பாலா கொடுக்கலாம், தயிரா செஞ்சு கொடுக்கலாம், அதை தயிர்ல இருந்து நெய்யா எடுத்தும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பை ப்ராடக்ட் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பாலா கொடுக்கறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நாட்டு மாடுன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம போய் ஒரு லிட்டர் இவ்வளவு ஆகுது, எனக்கு பருத்தி கொட்டைக்கு இவ்வளவு காசு ஆகுது, புண்ணாக்கிக்கு இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி தேவைகள் இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அதுதான் அதுல இருக்கிற மெயின் சோர்ஸ். ஸோ அதனாலதான் நம்ம நெய்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கே வந்தோம். அதுவும் இல்லாம இது ஹெல்த்ல இருந்து எடுத்தா கண்டிப்பா இந்த நெய் வந்து அவ்வளவு விலைக்கு போகுமான்னு கூட எனக்கு தெரியும்.
மேடம், இப்ப நாட்டு மாடு அப்படின்னு சொல்றப்ப பொதுவா நம்மளுடைய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் நாட்டு மாடை வச்சு வளர்க்குறாங்க. அவங்களுடைய பெரும்பாலான மாடுகளுக்கு சில பேருக்கு அதிகமா பால் வரத்து, அதாவது மாடுகள் வந்து பால் கறப்பு கறக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப அந்த பால் கறப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு இயற்கை உணவுகளை மாடுகளுக்கு வழங்கினா அதனுடைய அந்த பால் கறக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு மேடம்?
பால் கறவைனா கண்டிப்பா வெறும் புல்ல மேய விட்டு கொண்டு வந்துட்டா மட்டும் பால் கறவை அதிகமா இருக்காது. அதுக்கு கண்டிப்பான திட தீவனம் எதுவுமே கொடுக்கணும். இப்ப நம்மளே வந்து பாலுக்கு வந்து அதுங்களோட தீவனத்தை மிச்சம் பண்ணோம்னா கண்டிப்பா பால் வந்து மறுநாளே உங்களுக்கு தெரியும் அது குறையுது. நம்ம பருத்தி கொட்டையில இருந்து புண்ணாக்குல இருந்து தவிடுல இருந்து இதை தாண்டி மக்காச்சோளம் அதுக்கு தேவையான ஒரு கலவையான ஒரு காம்பினேஷன் நீங்க கொடுக்கும் போதுதான், மெய்ப்ப தவிர இதையும் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு பால் அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பருத்தி கொட்டையில பால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இப்போ அந்த பருத்தி கொட்டை பால் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க அதை மாட்டுக்கே கொடுத்து அந்த பாலை சாப்பிட்டாலே உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த பால் திறனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பொருட்கள் அவங்க ஆட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா நல்லா பால் திறன் இருக்கும். பால் திறன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு எஃப்எம்எஃப்ஸும் அதுல வந்து அதிகமாகும். நம்ம நல்ல பொருட்கள் அது தீவனமா கொடுக்கும்போது அந்த ஃபேட் கண்டென்ட்டும் அது நல்லா இருக்கும்.
பாலை வந்து பதப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு முறை ஒண்ணு இருக்குது. என்னென்ன மாதிரியான முறைகள்ல இப்ப அந்த பாலை பதப்படுத்துதல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு மனம் இருக்கு?
நம்ம பதப்படுத்துதல்ன்றது இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தயிரா போட்டுறோம் காய்ச்சி, அது காலை பாலானாலும் ஈவினிங் பாலானாலும். ஆனா ஃப்ரீஸ், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னது வந்து பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணா 20-30 நாள் வரைக்கும் கெட்டு போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நம்ம அது செஞ்சு எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு புரிதல் இல்லை, நான் ஃப்ரீஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஆனா என்கிட்ட பழகிறவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி ஃப்ரீசர், அதாவது நம்ம யூஸ்வலா இருக்க ஃப்ரிட்ஜ்னு இல்லாம ஃப்ரீசர்ல வைக்கும் போது அது ஒரு மாதம் கெட்டுப்போம். ஏன்னா இதுல பவுடரா செஞ்சு வச்சுக்கிட்டாலும் அது வந்து அந்த மில்க் பவுடர்னு சொல்லும் போது வேணுன்ற டைம்ல தண்ணியில ஆட் பண்ணி செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது வேண்டி வேண்டி வாஷ் ஸ்ட்ரிங்ல பண்றவங்க கார்பரேட் மாதிரி பண்றவங்க பண்ணுவாங்க.
தயிர் அப்படிங்கிறப்ப பொதுவா அந்த இயற்கையா வரக்கூடிய தயிர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம அந்த பாலை தயிரா மாத்துறதுக்கு புளிக்கிற தன்மை அப்படிங்கறது எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னைக்கு அதுல ஏதாவது நீங்க வேதியியல் முறைகளை ஏதாவது நீங்க கடைபிடிக்கிறாங்க மேடம், இல்ல இயற்கையான முறையிலேயே அதை செய்யறீங்களா?
இது வரைக்கும் நான் வேதியியல் முறையெல்லாம் கடைபிடிச்சது இல்லை சார். பாலை என்னன்னா இப்போ நீங்க நார்மலா வந்து இந்த ஆட்ல எல்லாம் காட்டுற மாதிரி பாலை நீங்க ஸ்பூன்ல போட்டு தயிர்ல வந்து ஸ்பூன்ல போட்டு எல்லாம் எடுக்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம நார்மல் மாட்டுப்பால். ஏன்னா அதுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி சாப்பிட்றதுனாலதான் அந்த பாலே கொடுக்குது. ஸோ என்ன நீங்க காய்ச்சினாலும் 1 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் ஒரு பாலை காய்ச்சினாலும் அதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. நீங்க பாலை நல்லா சுண்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காய்ச்சி போட்டீங்கன்னா ஒரே ஒரு 20-30 லிட்டர் போடும் போது கூட வெறுமனா 2-3 டிராப் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு ஒரு மோரை ஊற்றினாலே அது ஆட்டோமேட்டிக்கா உறஞ்சிடும். இதுக்கு நம்ம வந்து தேவை, அதாவது இதையும் தாண்டி நிறைய வெளியில இருந்து பொருள் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுவே அதுக்கு போதுமான விஷயம். தயிரா அது மாறிடும். தயிரா மாதிரி ஒரிஜினல் பாலா இருக்கும் போது இத்தனை மணி நேரம் மட்டும்தான் அதோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். நேரம் ஆக 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 அதோட புளிப்புத்தன்மை ஏறும். அப்படி பெர்மனண்டட் ஆகும் போதுதான் உங்களுக்கு அதன் மோடு அடிக்கும் போது அதுல இருந்து வெளியே ஈஸியா உங்களுக்கு வரும். ஸோ அதனாலேயே தான் நம்ம என்ன சொல்றோம்னா தயிர் மோர் வெண்ணெய் நெய்ல இருக்கிற ப்ரொசீஜர்ல இருக்கிற நெய்க்கு மட்டும்தான் அது சத்து கிடைக்குன்றது. ஏன்னா நம்மளே அதை ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு பாக்டீரியாவை அலோவ் பண்ணி அதை எல்லாமே செய்ய வச்சு அதுக்கப்புறம் தான் அது. இதுதான் பண்டைய கால முறைன்னு கூட. இதுக்கு நீங்க எதுவும் காசு போட்டெல்லாம் நமக்கு தேவையில்லாம அதுல ஒன்னும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும்ன்ற அவசியம்.
இந்த பால்ல வரக்கூடிய பொருட்கள்ல வெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பொதுமக்கள் உணவுகளை வெண்ணெய எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க, பால்ல இருந்து வரக்கூடிய வெண்ணெயுடைய தயாரிப்புல இன்னைக்கு என்ன மாதிரியான அறிவியல் முறைகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மேடம்?
பால்ல இருந்து நம்ம வெண்ணெய்னா ரெண்டு முறையில இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்காங்க சார். ஒன்னு கிரீம் செப்பரேட்டர்னு சொல்றது, சோ பச்சை பால், அது பேர் வந்து வெண்ணெய்ன்னு வெளியே சொல்றாங்க, அது வெண்ணெய் கிடையாது, அது பேர் கிரீம். இன்னொன்னு வந்து நம்ம தயிர்ல இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய். அந்த வெண்ணெயில எந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியல, ஆனா நம்ம தயிர் போட்டு எடுக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து வயிற்று புண்ணுல இருந்து எல்லாமே கியூர் ஆகிறது. வாயிலே உங்களுக்கு புண்ணு வந்தாலே ஹாலோபதி டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றது வெண்ணெய் சாப்பிடணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுக்கு வெண்ணெய் இருக்கு. அதை தவிர்த்து இப்ப அன்றாட உணவுகள்ல எல்லாருமே சேர்த்துக்கிறாரு. காலையில வெறும் வயிற்றுல எடுக்கிறவங்கல இருந்து சப்பாத்தி மாவுல பண்ணுறதுல இருந்து எல்லா விஷயத்துலயுமே அந்த வெண்ணெய் வந்து பயன்பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. பொதுவா வெண்ணெயா வாங்கிட்டாங்கன்னா பாதி வெண்ணெயை காய்ச்சிருக்கும், பாதி வெண்ணெய் இந்த மாதிரி தனியா யூஸ் பண்றதுக்கும் வாங்கிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச கஷ்டமா அந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வெண்ணெயா குடுக்கும் போது அவங்க மனசுல வந்து எந்த ஒரு உறுத்தலுமே இருக்காது, இது வெண்ணெய வந்து நல்ல வெண்ணெயா கிட்ட. ஏன்னா அவங்க காய்ச்சும் போதே அவங்க ஃபீல் பண்ணிட முடியுமா அதுல இருந்து வர ஸ்மெல்ல இருந்து, அதுல திருப்பி கம்மியா வர்றதுல இருந்து. ஸோ ஈசன் எவ்ரி விஷயத்தையும் அவங்களே பார்க்கும் போது அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுனால எனக்கு 200% சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வெண்ணெயில தான் சார். நீ கூட இப்போ கொங்கு பெல்ட்ல இருந்து வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த கலர் வேணும், இந்த ஸ்மெல் வேணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தாளுக்கு இவங்க இந்த இதுல இருந்து வராங்க இப்படி காய்ச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் நானே வெண்ணெய் தான் வாங்கிக்கிறேன். அவங்க ரெண்டுத்துக்குமே சாப்பாட்டுக்கு மற்ற டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர் அவங்க வேணுன்ற பாதி குவான்டிட்டி அவங்க நெய்யாவும் அதை பண்ணுவோம்.
மேடம், இப்ப பால் அப்படிங்கிறப்ப பால்ல இருந்து நிறைய நம்ம இனிப்பு பலகாரங்களுக்கெல்லாம் இந்த பால் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமா இருக்குது. அதனுடைய பயன்பாட்டுக்கு இந்த பாலை எப்படி மேடம் நம்ம தயார்படுத்துறது?
ஒரிஜினல் பால் போட்டேன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து பாலுக்கு எதுவுமே ஆட் பண்ணாம அதை சுண்ட விடுறது மட்டும்தான். அது பாசுந்தில இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல செய்யறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வீட்ஸ் தான் நான் வீட்டு வரைக்கும் ட்ரை பண்ணதோட ஓகே. அதை தாண்டி நான் இன்னும் பழக்கத்துக்கு எதுவுமே விட, ஏன்னா எனக்கு தேவையான பாலும் அந்த இது வந்து நெய்க்கே கரெக்டா போயிடுது. அவங்க செய்யறவங்க வந்து இந்த கிரீம் செப்பரேட்டர்ல எடுக்கிறவங்க பால் தனியாவும் உங்களுக்கு கிரீம் தனியாவும் வர்றதுனால அந்த பால்ல தயிர் போடுறது வந்து ரோஸ் மில்க்ல இருந்து இந்த மாதிரி பால் கோவா செய்யறது வந்து பல விஷயங்கள் என்ன அதுதான் சார். நம்ம ஸ்வீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அதோட மெயின் இன்கிரீடியன்டே மில்க்கா தான் வரும். ஸோ அது வந்து நிறைய அவங்க தயார் செய்யலாம்.
இன்றைய காலகட்டத்துல பதப்படுத்தக்கூடிய முறையில பாலை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கருவிகளை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க?
மெயினா பாலை பதப்படுத்தணும்னா ஃப்ரீசர் தான் சார். அது அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃப்ரீசர்ஸ் எவ்வளவு குவான்டிட்டி வருதோ அதுக்கு தகுந்த பாலோட ஃப்ரீசர் வாங்கி வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்த தன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இப்ப பன்னீரா கன்வெர்ட் பண்றதுக்கு மிஷின்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெய் காய்ச்சறதுக்கே வந்து ஒரு லார்ஜ் குவான்டிட்டியா இருந்து கையில கிண்டாம ஸோ அதுக்கு மிஷின் இந்த டிகிரி எல்லாம் செல்சியஸ் தான் செட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராதுக்கான நம்மளோட பாலோட குவான்டிட்டியே ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தான். ஸோ அதுக்கு தேவையான நெய்க்கு ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு போயிடுது. ஆனா இதை தாண்டி நிறைய வருது அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரீசர்ஸ், பன்னீர் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீ மிஷின், கீ கிண்ட் காய்ச்சல் மிஷின், ஸோ எல்லாமே உங்களுக்கு வாஸ்ட் ரேஞ்சில் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பயன்படுத்தவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் செப்பரேட்டருக்கு மிஷின், அது 20 லிட்டர்லேருந்து 1000 லிட்டர் வரைக்கும் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ அவங்கவுங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷினரி வாங்கிக்கலாம்.
மேடம், இந்த தொழில எத்தனை பணியாளர்கள் நீங்க வந்து அதை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேடம்?
நம்மளுக்கு வந்து ஒரு மோர் தேன் ஒரு 10 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க சார். ஏன்னா நம்மளோட மாடுகள்ல ஒரு 3 டைப்ல பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ பிரெக்னன்சியா இருக்க மாடுகள்லாம் ஒரு ஃபார்ம்ல, அப்புறம் பால் கறவை மாடெல்லாம் ஒரு ஃபார்ம்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு மாட்டோட சாணம் பூமியில இருந்து பை ப்ராடக்ட்ன்ற ஃபார்ம்ல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் சேர்த்து அதை தவிர்த்து நீ காத்துறது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. பால் தயிரை தாண்டி நம்ம என்னென்ன செய்யறோம்னா, இந்த பால்ல ஒரு பால் தயிர் வந்து ஒரு அவங்களுக்கு சம்பளம் போனாலும் அந்த சாணம் அதுங்களுக்கு ஃபீட் பண்ற சாணத்தை வந்து நம்ம பை ப்ராடக்டா பண்ணும்போது கண்டிப்பா அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வரணும். ஸோ அதுதான் அதோட மெயின் மோட்டிவ். ஒரு ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியால இருந்து நம்மளுக்கு தேவையான வேப்பங்கொட்டை, அதாவது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ப்ளஸ் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க அத்தனை பேருக்குமே தேவையான இது பொருள்கள் அது ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்கள வச்சு மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா பஞ்சகவியா, அதுக்கப்புறம் மீனமிலம், தேமோத்கரைசர்ல இருந்து ஆயுங்கலை கஷாயம், சத்திலை கஷாயம், கணஜீவாமிர்தம் சொல்லிட்டு அந்த கவுடங்கா வந்து நீங்க ஒரு டிப்பர்ல கவுடங்கா கொடுக்கும் போது 1000-1500 கொடுத்துருவீங்க. சரி, இந்த மாதிரி பை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1000 கணக்குல காசு பார்க்கலாம். காசு பார்க்கலான்றத விட ஒரு ப்ராஃபிட்டபிளா ஒரு ஒரு டைரி ஃபார்முக்கு கொண்டு போகணும்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த கவுடங்கா வந்து நம்ம போக்கஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி 3 டைப்பா பிரிச்சு 3 இடத்து ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கேன்.
இப்ப இந்த மாட்டு சாணம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுக்கு ஒரு சிறந்த உரமா கருதப்படுது. எல்லாருமே அதை வந்து விவசாயத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மாட்டினுடைய சாணத்தை வந்து உரமா வந்து பயன்படுத்துவாங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த பஞ்சகாவியம் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, பஞ்சகாவியத்தை எப்படி மேடம் நீங்க தயாரிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
பஞ்சகாவியம் இஸ் நத்திங் பட் மாட்டுல இருந்து வர 5 ப்ராடக்ட் சார். மாட்டுல இருந்து வர சாணம், கோமியம், தயிர், பால், நீ. ஸோ இதை வச்சு செய்யறதுதான் பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவியான்றது செடிகளுக்கு உரமா பயன்படுத்துறதை விட கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட மருந்தா பயன்படுத்துற முறையும் உண்டு. ஸோ இதை செடிகளுக்கு பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சு சொன்னவரே வந்து MBBS டாக்டரான கொடுமுடி நடராஜன் ஐயா தான். அவர் வந்து இது வந்து ஒரு அவர் ஹிஸ்டரி பிஹைண்டா ஒரு ஸ்டோரின்னு சொல்லணும்னா, அவர் டெய்லி வந்து காலையில கோயிலுக்கு போகும்போது அந்த பஞ்சகாவியா வாங்கி கோயில கொடுத்த பஞ்சகாவியா, அதாவது சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணி கொடுத்த பஞ்சகாவியா வாங்கி பண்ணி ஒரு செடியில உரத்துக்கு போட்டு வந்தது. அந்த செடி வந்து அவர் விதமான வளர்ச்சியை பார்க்கும் போது தான் அவர் வந்து ஏன் இந்த நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் பஞ்சகாவிய செடிங்களுக்கு அடிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. பஞ்சகாவியா வந்து என்னன்னா வரும் வந்த நோய் தூக்கும், வராத நோய் தடுக்கும். அது ரெண்டுமே ப்ரிவென்ஷன் பிளஸ் அந்த வந்து வளர்ச்சி ரெண்டுத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நல்ல ஹெல்த்தியா இருந்தாலே நோய் வந்து தாக்காது. அந்த விஷயத்துக்கு தான் பஞ்சகவியம் நல்ல பயன்பாட்டா இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு பஞ்சகவியை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து செடிகளுக்கு தவிர்த்து கண்டிப்பா மருத்துவத்துக்கு உட்கொள்றதுக்கும் மனிதர்களுக்கு உட்கொள்ற முறையும் தயார் பண்றது. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த பஞ்சகவியா யூஸ் ஆகும்.
பொதுவாக அந்த கால்நடைகளை வச்சு பராமரிக்கும் போது குளிர்காலத்துல அல்லது வெயில் காலத்துல நோய் தாக்கம் அப்படிங்கிறது இயற்கையாவே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்ன மாதிரியான நோய்கள் கால்நடைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை நீங்க பின்பற்றீங்க மேடம்?
சார், இந்த மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குடல் புழு நீக்கம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அதுக்குள்ள இருக்கு இல்ல அப்படின்னு. நல்லா தீனி எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தெரியும். 2 மாதத்துக்கு ஒரு முறையும் 3 மாதத்துக்கு ஒரு முறையும் நமக்கு கல் குடல் நீக்கம் செய்யணும். அதுக்கு தேவையான மருந்து வந்து அலோபதியிலையும் கிடைக்குது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம வேப்பிலை அந்த மாதிரி கொடுக்கறதுலையும் சரி பண்ணலாம். இதை தவிர்த்து கோமாரி அந்த மாதிரி டைம்ல வர்றதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு கோமாரிக்கு தடுப்பூசியும் உண்டு. மாடுகளை டெய்லி கழுவி சுத்தம் பண்ணாலே பாதி நோய்கள் வராது. எல்லா நேரத்தும் நல்லா குளிக்க வச்சு நீங்க செடியிலிருந்து அவுத்து விடும் போது அதுங்களுக்கு நோய் வராது. இதை தவிர்த்து உண்ணி தாக்குதல், உண்ணி ஜுரம் வரும். இந்த உண்ணியெல்லாம் நீங்க அதை நம்ம பொதுவா கவனிச்சுக்கிட்டே வந்தாலே அதுங்களுக்கு உண்ணின்னா வேப்பெண்ணை கழிச்சல் ஸோ அப்படி அடிக்கும் போது அதுங்களுக்கும் அடிக்கலாம். இதுல ஹாலோபதி ட்ரீட்மெண்ட் ஆன போட்டாக்ஸும் அடிச்சு அதுங்களுக்கு குளிக்க வைக்கிறதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வருமுன் எந்த விஷயமே மாடுகளுக்கு எந்த இதுக்குமே வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி இந்த குளிப்பாட்டுறதுல இருந்து அதுங்களுக்கு நல்ல ஹெல்தியான தீவனம் கொடுக்கறதுல இருந்து அது குடல் புழு நீக்கம் செய்யறது வந்து இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது அதுங்களுக்கு நோய் தாக்கம்ன்றது கம்மியா இருக்கும். வந்த பிறகு நம்ம ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்கு வருமுன் காப்பதே சிறந்தது.
இப்ப இந்த பசுமாடுகள்ல என்னென்ன வகையான பசுமாடுகளுக்கு வந்து இப்ப அதிகமா பால் சுரக்கிறது அப்படிங்கறது இந்த தன்மை வந்து என்னென்ன மாதிரியான மாடுகளுக்கு வந்து அதிகமா இருக்கு மேடம்?
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குறது எல்லாமே நாட்டு மாடு தான் சார். இப்போ இந்த குஜராத், ஹரியானா ப்ரீட் அந்த மாதிரி உள்ள ப்ரீடு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் நாட்டு மாடுகள். இப்போ நம்ம காஷ்மீரில் இருந்தாலும் இந்தியன்ஸ் தான், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்தியன்ஸ்ன்ற மாதிரி அந்த மாடுகள் எல்லாமே இந்தியன் ப்ரீட் தான், ஏற்றுமதிக்கு தான் கறக்கும். ஸோ அந்த மாடுகள் நம்ம தமிழ்நாட்டு மாடான அந்த காங்கேயம் மாடு இருக்கட்டும், தேனி மலை மாடு, காஞ்சிபுரம் குட்டை, புலிக்குளம், எந்த மாடுகளாக இருந்தாலுமே அதுக்கு கறவை திறன் கம்மி. ஆனா அது வந்து நார்த் இந்தியன் சைட் ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாடுகள் எடுத்தா கிர், சாஹிவால், காங்கிரஸ் ஜாதி இந்த மாதிரி இனங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பால் திறமை வந்து 12 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர் வரைக்கும் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட
புதிய மாடுகள் வாங்கணும் அப்படிங்கிறப்ப மாடுகள் வாங்குறது விக்கிறது அந்த மாதிரியான முறைகள் ஏதாவது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா மேடம்?
மாடுகள் விக்கிறது வாங்குறது கண்ணுக்குட்டி, ஏன்னா என்னன்னா ஒரு விஷயம் கண்ணுக்குட்டின்ற போது எல்லாருமே 5000-10000 அப்படி கிடைக்கும்ன்றதை எதிர்பார்க்க முடியாது. இவங்க எல்லாமே பிரீடுன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தான் மாடுங்க எல்லாமே, ஏன்னா அதோட திறன் அதிகம். அதுதான் இப்ப 10 லிட்டர் ஒரு விஷயம் செய்யறதுக்கும் ஒரு ஒரு டம்ளர் பாலுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த விஷயம் செஞ்சுட்டுதான் இருக்கும். அதுக்கு தகுந்த பிரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா நம்ம ஆடுகளை எடுத்துதான் கொடுக்கும்.
இப்ப நீங்க ஒரு புதிதா ஒரு இடத்துல இருந்து ஒரு மாடு வாங்குறீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்த மாட்டுக்கு நீங்க விலைக்கு அடுத்த ரகமா எதிர்பார்க்கறீங்க மேடம்?
மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பல்லுதான் சார் பாப்பாங்க, பல்ல வச்சுதான் அதோட வயசை கணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எத்தனாவது ஈத்து போட்டிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கணக்கு பண்ணி பாக்குறது, இத்தனை ஈத்து. ஏன்னா இதுக்கு அடுத்தது இப்ப காங்கேயம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 20 குட்டி ஆனாலும் அசால்ட்டா அது போடும். பால் திறன் மட்டும் தான் அதுக்கு கம்மியே தவிர குட்டிகள்ல இந்த பிரச்சனையும் இருக்காது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த இது அந்த திமில்ல இருந்து அதை நம்ம பார்க்கும் போதுதான் சார் தெரியும், ஏன்னா வந்து இந்த மாடு நம்மளுக்கு உதவும் உதவாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும் போதே தெரியும். அதை தவிர்த்து இந்த பல்லு, இந்த ஈத்து இதெல்லாம் கணக்கு பண்ணி அது ஹெல்த்தியா இருக்கான்னு பார்த்து வாங்கி, ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா வாங்கிடலாம்
சார். பொதுவா ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட மாடுகளை கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான முறைகளை வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க மேடம்?
கால்நடை மருத்துவத்துக்கு போற நம்ம வந்து மாட்டை, இப்ப நான் வந்து ஒரு 70-100 மாடு வரைக்கும் வச்சிருக்கேன், கண்டிப்பா என்னால ஒவ்வொரு மாடையும் ஓட்டி கொண்டு போய் காட்ட முடியாது. அதுவும் இல்லாம நம்ம பக்கத்து பக்கத்து ஊர்கள்ல இருக்கும் போது, அதாவது சொன்னீங்கன்னா இப்ப சென்னையில நான் வந்து ரெடில்ஸ்ல இருக்குன்னா ரெடில்ஸ்ல நியர்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க, அவங்க என்ன கேட்டாலுமே நீங்க வேப்பேறி போங்க, அங்க போங்க, இங்க போங்கன்னு சொல்லி சிம்பிளா காலத்தை கழிச்சிருவாங்க. நம்ம டாக்டர்ஸ் நம்மளா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்கள பண்ணிட்டு வர வைக்கிறதா அவங்களோட இதுதான். ஏன்னா இப்போ ஒரு எந்த சின்ன விஷயமா இருந்தாலுமே இவங்க எழுதி கொடுத்துருவாங்க. இங்க இருந்து நம்ம இங்க இருந்து வேப்பேரிக்கு மாட்டை ஏற்றி இறக்கி கொண்டு வரதுக்கே ஒரு 5000 ரூபாய் வாங்கிருக்கோம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சிருக்கோமோ சிமிலர் அந்த மாட்டு பண்ணிக்குன்னு ஒரு டாக்டர் இருந்துச்சு.
இப்ப இந்த மாடுகளுக்கு தடுப்பூசி அப்படிங்கறது எந்தெந்த காலகட்டத்துல போடணும் அப்படின்னு முறைகள் ஏதாவது இருக்கா மேடம்?
நம்ம பொதுவா தடுப்பூசின்னு அவ்வளவா போடுறது இல்ல சார், கோமாரிக்கு மட்டும் போடுவோம், ஒரு பண்ணையில வந்து போடுவாங்க. அதை தவிர்த்து தடுப்பூசின்னு நம்ம போடுறது இல்ல. அதுங்க சாப்பிடறதுல இந்த வெத்தலை சின்ன வெங்காயம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஒரு முறை அரைச்சு மஞ்சள் நம்மளோட நாட்டு பசு மஞ்சள் அரைச்சு நல்லா நாட்டுல அதை உமிழ் நீரோட படுற மாதிரி தடவி விட்டாலே போடும். அதை தவிர்த்து இதுக்கு பெருசா ஒண்ணுமே, ஏன்னா நாட்டு மாடுன்றதுனால நோய் தாக்கம் இருக்காது. உண்ணிகள் பிரச்சனை இல்லாதுன்னு கண்டிப்பா காப்பாத்திடணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் நான் கடைபிடிச்சிடுவேன். அதிகமா அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்குல
மாடுகளை சுத்தம் செய்யறதுக்கு அப்படிங்கறதுக்காகவும் தண்ணீரினுடைய தேவை அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்ப பண்ணையில இந்த தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன மாதிரியான முறைகளை நீங்க கடைபிடிக்கிறீங்க மேடம்?
நம்ம கண்டிப்பா மாட்டு பண்ணை இருக்கும்போது மாட்டு பண்ணைய வந்து டெய்லி நம்ம கழுவி விட்டுட்டு இருக்கோம். மாடுகளையும் கழுவுறோம், அதே நேரத்துல மாட்டு கொட்டைகளையும் கழுவுறோம். கழுவிட்டு நம்ம அவித்து விடும் போது அது ஈவினிங் வந்து அடையும் போது அந்த வெயில் நல்லா படும் போது தான் உங்களுக்கு உண்ணிகள் பிரச்சனைல இருந்து இட்ட தவிர்த்து கொசு வெயிக்கள் எல்லாமே. நீங்க ஃபேன் கண்டிப்பா போட்டாகணும், லைட் போட்டாகணும். அப்ப தண்ணிகள் தேவைன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். கண்டிப்பா போர் ஃபெசிலிட்டின்னு ஒண்ணு இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிணறு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு, அதாவது தண்ணிகளே இல்லாம வளர்க்கலாம்னா அதெல்லாம் வளர்க்க முடியாது கால்நடைகளை பொறுத்தவரைக்கும். அதுவும் மாடுகளுக்கு தண்ணி அதிகமே தேவை. ஒரு கோழியோ நீங்க ஆடோன்னு சொல்றத விட மாடுகள் ஏன்னா இரண்டு வேளையும் தண்ணி குடிக்கக்கூடிய ஜீவன்கள். இதை தவிர்த்து அப்பப்போ அதுங்க வீட்டு டைம்ல குடிக்கிறது தவிர்த்து நம்ம தண்ணி காட்டுறதே 2 முறை காட்டும். ஒரு மாடு வச்சிருக்கோம்னா ஒரு 20 லிட்டர் அது தண்ணி குடிக்கணும்னா அப்ப நீங்களே கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க, 100 மாட்டு எவ்வளவு லிட்டர் தேவைப்படும். அத்தனை லிட்டர் தண்ணியும் நம்ம வெளியே இருந்து எடுக்க முடியாது. இல்ல ஒரு கார்பரேஷன் வாட்டர் நம்பியே நம்ம இருக்க முடியாது. நம்மளோட நிலத்துல போர் இருக்கணும், இல்லைன்னா நம்ம நிலத்துல கிணறு இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த நீர் தேவையை நம்ம சமாளிக்கணும்.
இந்த புல்லுக்கு நீங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகளை வந்து இந்த மாடுகளுக்கு கொடுக்குறீங்க? இவை தவிர மாடுகள் என்ன மாதிரி உணவுகளை வந்து விரும்பி உண்ணும், பாலுடைய சுரப்பு அப்படிங்கறது மாடுகளுக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு மேடம்?
புல்லுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் நியூட்ரியல இருந்து கோகோர்ல இருந்து குடுத்துட்டு இருக்கோம் சார். இதை வந்து நம்ம பண்ணையிலேயே பயிர் பண்ணிருக்கோம், ஆனா அது மட்டும் நம்ம பண்ணையில பத்துறது இல்ல. இதை தாண்டி நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட போட சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த அடர்த்தீவனா வைக்கோல்ன்றது எப்பயும் போல நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா மாடுகளுக்கு அஸ்தி போடுற தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பா இரவு நேரம் நல்லா அதுக்கு வைக்கோல் போட்டே ஆகணும். இதை தாண்டி இன்னொரு அடர் தீவனமா என்ன கொடுக்கணும்னா கண்டிப்பா தவிடு மக்காச்சோளம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் நீங்க கலந்து வைக்கும் போதுதான் பாலோட தன்மை வந்து இருக்கும், மாடும் ஹெல்த்தியா இருக்கும். மாடுகளுக்கு அதாவது இது பால் கொடுக்குற மாடு பால் கொடுத்த பிரெக்னண்டா இருக்க மாடு பால் கொடுக்கும் போது நம்ம இந்த தீவனத்தை கொடுத்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா பிரெக்னன் அதாவது பால் கொடுக்குற மாட்டுக்கு ஒரு கிலோ கொடுக்குறீங்க இந்த தீவனம்னா அட்லீஸ்ட் ஒரு கால் கிலோவோ அரை கிலோவாவது பிரெக்னண்டா இருக்க மாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு குட்டியும் ஹெல்த்தியா இருக்கும். இது எதையுமே செய்யாம டைரக்டா நம்மளுக்கு வந்து நம்ம எதையுமே கொடுக்க நம்மாழ்வார் ஐயா சொல்லும் போது நீங்க எந்த இடத்துக்கு கொண்டு போறீங்களோ அதுதான் உங்களுக்கு வீட்டுக்கு திரும்ப வரணும். நம்ம எதுவுமே அதுக்கு கொடுக்காம அது நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கணும் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால அடர்த்தீவனம் கண்டிப்பா வச்சே ஆகணும். தவிடு நாங்க வைக்கிறது இதில் தான் கலந்துருக்கோம். தவிடு மக்காச்சோளம் பருத்தி கொட்டை பொண்ணாக்கு தான் சார் எங்களோட மேஜரா இருக்கும். அதை தவிர்த்து உளுந்த பொட்டு அந்த மாதிரி பொட்டுகள் இருந்துச்சுன்னா சேர்த்தோம்.
நீங்க இந்த மாடுகளுக்கு அதனுடைய பராமரிப்பு செலவுகளுக்கு உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற தொழிலா இது இருக்குதா மேடம்?
கண்டிப்பா இது நான் வந்து ஒர்க்கிங் சார். மாடு வந்து ஆரம்பிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் யூஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது. இது இது வரைக்கும் லாபகரமா போகல, கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர்ல போகும். ஏன்னா நம்ம நாட்டு மாடுன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பால் கம்மியா பால் கொடுக்குற மாதங்களும் கம்மியா. அதனால இது இப்போதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் வந்து எல்லாத்தையுமே லாபமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை நம்ம கொண்டு போற விதமும் மக்களை அணுகிற விதமும் இருக்கு. அவங்களுக்கு புரிய வச்சுட்டா கண்டிப்பா இது லாபகரமா போயிடும். ஒரு நார்மல் ஃபார்மர் அவர் வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸா ஃபீல் பண்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது அது நான் லாபம் எடுக்கும் போது தான். என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அதை நான் அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன்.
இது போன்று புதிதா ஒரு மாட்டு பண்ண வைக்கணும் அல்லது மாடுகளை பராமரிக்கணும் வேளாண்மையை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு கருத்துரைகளை ஒரு ஆலோசனைகளை வழங்குவீங்க மேடம்?
கண்டிப்பா என்னன்னா மாட்டு பண்ண வைக்கணும்னா முதல் விஷயம் மாடுகள் யாராலையும் வாங்க முடியும், ஆனா இப்போதைக்கு ஆட்களை தான் வாங்க முடியாது. யார் நினைச்சாலும் மாடு வாங்கிடலாம். அதனால முதல்ல ஆட்களை தேருங்க, அவங்க கரெக்டா உங்களோட இருப்பாங்களான்னு சஸ்டெயின் பண்ணுவாங்களான்னு யோசனை பண்ணுங்க. ஏன்னா இதை நிறைய பார்ட்னர்ஸ் ஃபீல் பண்ற விஷயம், நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆன விஷயங்கள், என்னோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு 20 பண்ணையாளர்கள் பண்ணைய மூணு விஷயங்கள், இதுல எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆள் பற்றாக்குறை. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த வேலைகள் செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதை தாண்டி நீங்க வந்து மாடுகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இரண்டு மாடுகள் வாங்கி வளங்க, அதுக்குரிய உங்களுக்கு விலை கிடைக்கிற மாதிரி அந்த அந்த பாலை உற்பத்தி பண்றதுன்னா இப்ப நீங்க அதுக்கு ஒரு விலை வைக்கிறீங்கன்னா அந்த விலைக்கு ஏற்றப்போ உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா அடுத்த மாடுகளை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க போடும் போதே 10 மாடை இறக்கிட்டு இப்போல கொண்டு போய் பாலை ஊத்துனீங்கன்னா ஒரு வருஷத்துல மாட்டு பண்ணி இழுத்து முடிவீங்க. அதனால பொறுமையா நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆகும்.
இது வரைக்கும் அந்த பால் பண்ணையினுடைய அமைப்பு, மாடுகளுடைய பராமரிப்பு முறை, என்ன மாதிரி உணவுகளை விரும்பி உண்ணும், பால் பண்ணையில என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கு, அதை எப்படி சிறப்பா கொண்டு வரீங்க அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்குனீங்க. புதுகை பண்புகளின் நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
இதுவரை சென்னை ரெட் ஹில்ஸ் நிலவன்பா ஆர்கானிக் ஃபார்மின் நிறுவனர் திருமதி மேகலா சண்முகம் அவர்கள் வழங்கிய கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்த உரையினை நமது பண்பொழியில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.